सदा खुश रहो, मुस्कुराते रहो, सदा खुश रहो, मुस्कुराते रहो, खजाना खुशी का लुटाते रहो, खजाना खुशी का लुटाते रहो,
चलो कुछ कहा किसने क्या हो गया, खुशी खो गई मानो सब खो गया,
चलो कुछ कहा किसने क्या हो गया, खुशी खो गई मानो सब खो गया,
खुशी जैसी कोई दवा ही नहीं, जैसी कोई दवा ही नहीं, ये अमृत है सबको पिलाते रहो, गाते रहो, गुनगुनाते रहो, मिलन प्यारे प्रभु से मनाते रहो, सदा खुश रहो।
प्रभु के है सच्ची खुशी, ये सेवा बड़ी है दुआओं भरी,
ये मुस्कान वरदान भगवान का, मुस्कान वरदान भगवान का, नाचो खुशी में नचाते रहो, सदा खुश रहो, मुस्कुराते रहो, खजाना खुशी का लुटाते रहो, गाते रहो, गुनगुनाते रहो, मिलन प्यारे प्रभु से मनाते रहो, सदा खुश रहो।
இப்ப நம்மளுக்கு முன்பாக சவிதா பெண் இருக்கிறாங்க, அவங்க வந்து மெடிக்கல் டாக்டரா வந்து ராஜஸ்தான் யூனிவர்சிட்டியில வந்தாங்க. 1988ல இருந்து அவங்க இந்த பிரம்மா குமாரிஸ் ஆர்கனைசேஷனோட கனெக்ஷன்ல வந்தாங்க. 1991ல வந்து முழுமையாக தன்னை வந்து டெடிக்கேஷன் பண்ணிட்டு குளோபல் ஹாஸ்பிட்டல சில வருடங்கள் சேவை பண்ணி வந்தாங்க. தாதி பிரகாஷ்மணி நம்மளுடைய தலைமை நிர்வாகியாக இருந்தாங்க. அவங்களுக்கு பிரைவேட் டாக்டராகவும் இருந்தாங்க. 2001ல இருந்து 2007 வரைக்கும் தாதிக்கு வந்து டாக்டராகவும் இருந்தாங்க. இவங்க வந்து ஹெட் குவார்டர்ஸ் கோஆர்டினேட்டராக உமன்ஸ் விங்குக்கு ஹெட் குவார்டர்ஸ் கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. இப்போ 2001ல வந்து உமன்ஸ் எம்பவர்மெண்டோடைய இயரா அனௌன்ஸ்மெண்ட் ஆங்க. அப்போ அதில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் வந்து இந்த அகாடமி ஃபார் த பெட்டர் வேர்ல்டு அந்த ஞான சரோவரில் இருக்கு, அதனுடைய ஃபேக்கல்ட்டியாக இருந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து பல விதமான டாபிக்ஸ், அதாவது ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டு, கோபத்தை நிர்வாகம் செய்வது எப்படி, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பாசிட்டிவ் திங்கிங் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஸ்கூல்ஸில், காலேஜஸில், மெடிக்கல் காலேஜில், பல இடங்களில், ஜெயிலில் எல்லாம் கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. அப்புறம் யுனைடெட் நேஷன் அது மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸில் கூட போயிட்டு கிளாஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் கூட அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சவிதாபாய் நம்ம முன்னாடி வந்திருக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லிவிங் பற்றி நம்மளுக்கு டாபிக்ஸில் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஓம் சாந்தி. நீங்கள் எல்லாருமே சாந்திவன் கேம்பஸில் இருக்கிறீங்க. கடந்த ரெண்டு நாளில் இங்கே இருக்கிறீங்க நீங்கள். இந்த ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், இப்போ உங்களுக்கு அது மாதிரி தோணுதான், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்ட்டு? இங்க வந்து கூட எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் கை தூக்குங்க. மன்மோகினிவன்ல இருந்து இங்க வர்றதுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். இந்த சமயத்துல வந்து எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்றாங்க. ஆண் பெண் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. இதுல வந்து படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், அமெரிக்கால இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், அல்லது இந்தியால இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், அல்லது சிறியவர்களா இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எந்த நாட்டை சார்ந்தவர்களா இருக்கலாம், எந்த வயதை சார்ந்தவர்களா இருக்கலாம், எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது இருக்கு. நாம வந்து சில்ட்ரன் அப்படின்றவங்கள பாக்குறோம். மெடிக்கல் விங்ல நாம வந்து பல ஹெல்த் ஃபேர் வந்து பண்ணியிருக்கிறோம். அதுல வந்து பல பேருக்கு வந்து இந்த ஆரோக்கியத்தை பற்றி நாம வந்து சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து ஒரு ஸ்டாலில் வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய தீய பழக்கத்தை தானமாக கொடுக்குறான். அது தீய குணமாக இருக்கலாம், அதில் வந்து ஒரு தாய் அவங்க வந்து அந்த குழந்தையோட அந்த போய் பார்த்தாங்க, அந்த ஹெல்த் ஸ்டால் போய் பார்த்தாங்க. அப்போ சொன்னாங்க, குழந்தை பத்தியா நீ வந்து நிறைய சாக்லேட் சாப்பிட்ற, அதனால உன்னோடைய பற்கள்ல வந்து நிறைய டீக்கே, அது வந்து ஓட்டெல்லாம் வந்திருக்கு, அதனால அதை விட்டுரு அப்படின்னு சொன்னாராம். அதனால நீ சாக்லேட்டை டொனேட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாராம், சொன்னாங்க அந்த அம்மா. அப்போ அந்த குழந்தை வந்து சொல்லிச்சான், அம்மா நான் வந்து படிப்பை வந்து தானமாக கொடுத்துட்றேன், ஏன்னா படிக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துடுது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க, சொல்லிச்சான் அந்த குழந்தை. ஏன்னா வந்து படிக்கிறதுனால ரொம்ப காம்படிஷன் வந்து இருக்கு. அதாவது சொல்றாங்க 18வது செஞ்சுரி வந்து அதாவது நாலேஜோட நூற்றாண்டு, ஞானத்தின் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னாங்களாம். 19வது செஞ்சுரி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்டுபிடிப்போட நூற்றாண்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அங்க பல விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க 19வது நூற்றாண்டுல. அப்புறம் 20வது ஆக்சுவலா அவ்வளவு கண்டுபிடிச்சாங்க, அடுத்த செஞ்சுரி எப்படி இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமா இருந்திருக்கணும். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல் நிறைந்த நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 21st century வந்திருக்கிறோம், இப்பவும் நாம அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்தது அப்படின்னா இந்த செஞ்சுரி வந்து இது வந்து மன வியாதி ஏற்படுத்தக்கூடிய நூற்றாண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க பல மனிதர்கள் இந்தியால வந்து இந்த மாதிரி டிப்ரெஷனுக்காக டேப்லெட் சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது சாப்பிட்டாதான் தூக்கமே வருது நிறைய பேருக்கு. அந்த அளவுக்கு மனசுல வந்து மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு. ஏன் வந்து 20th century இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து இந்த வளர்ச்சியின் கூடவே ஒரு பயமும் சேர்ந்து வளருது. அதுவும் ஒரு 50-60 years வந்து டிஃபரன்சஸ் வந்து தெரியுது. இதுக்காக 1000 years 2000 years எல்லாம் தேவையில்லை. ஒரு 60-50 வருஷத்துல பயங்கரமான டிஃபரன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்போ இந்த ஒரு 50 வருஷத்துல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வந்திருக்கு, நிறைய காம்படிஷன் இருக்கு. இந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க, ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவல் எப்ப வந்து அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து பிரச்சனைகளால வரக்கூடிய விஷயங்கள் டிவைடட் பை நம்மளுடைய எபிலிட்டி, அதாவது மன வலிமை அப்படின்னு இருக்குது. எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எபிலிட்டி நிறைய இருக்கோ, மன வலிமை நல்லா இருக்கோ, அப்ப எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்தாலும் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா, நான் வந்து சில விஷயங்களை நான் வந்து மாத்திக்கணும். ஸ்ட்ரெஸ்னால ஒரு பெயின் ஏற்படுது. அந்த பெயின் வந்து சொல்லுது நம்ம வந்து சில விஷயங்களை புதுசா மாத்திக்கணும் அப்படின்ட்டு. ப்ரெஷர் வந்து பல விஷயங்களால வருது, நம்மளுடைய கடந்த வாழ்க்கையினால வருது. இப்ப கடந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கலாம், நடந்த முடிஞ்ச விஷயங்கள்ல அதை நம்மளால மறக்க முடியாம துக்கமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் அது மாதிரி பல விதமான கேள்விகள் நம்ம மனசுல வரலாம். அதை வந்து கிராஸ் பண்ணி வரணும் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மலையை கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேரு நம்மளுடைய எதிர்காலத்தை நினைச்சு அவங்க வந்து கவலைப்படுறாங்க, என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. எதிர்காலத்தை நினைச்சு கவலை, கடந்த காலத்தை நினைச்சும் கவலை, நிகழ்காலத்திலையும் கவலை, ஆக மொத்தத்துல கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. எப்ப வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ல வந்து போறோமோ அதுக்கு வந்து நம்மளுடைய உடல் வந்து அதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுது. அப்ப நம்மளுடைய உடல்ல வந்து ரொம்ப தீய கெமிக்கல்ஸ் அது வந்து சுரக்குது. சில டைம் ஆனதுக்கு அப்புறம் இந்த கெமிக்கல்ஸ் என்ன நம்ம உடம்புல சுரந்துச்சோ அது வந்து ஸ்லோ பாய்சனா வேலை செஞ்சு நம்மளுடைய உடல்ல இருக்கிற உடல் உறுப்புகளை அது வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. மெடிக்கல் சயின்ஸ்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க, 70% வியாதிகளுக்கு காரணம் நம்ம மனதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு குரூப்பா பிரிச்சாங்க அமெரிக்கால. 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ரெண்டு குரூப், அதுல ஒரு குரூப் வந்து ரொம்ப ரொம்ப கோபப்படுறவங்க, அவங்களால தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிப்பட்டவங்க ஒரு குரூப். ரெண்டாவது குரூப் வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, அவங்க வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே வந்து தனித்தனி குரூப்பா பிரிச்சு ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு வந்து ஹெல்த் செக்அப் பண்ணாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அவங்க அவங்கள கூப்பிட்டு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு 50 வயசு ஆகுது. 50 வயசுல வந்து பார்க்கும்போது குரூப் ஒன்னை விட குரூப் டூல இருக்கிறவங்க குரூப் ஒன்ல இருக்கிறவங்களை விட 5 மடங்கு அதிகமா குரூப் டூல இருக்கிறவங்க இறந்துட்டாங்க. அதாவது ஒரு 50 வயசு ஆகும்போது ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருந்ததுன்னா அத வந்து 5 மடங்கு அதிகமாக நம்ம உடம்ப வந்து பாதிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆயுள்ல கூட அது வந்து குறைக்குது அப்படின்றத இந்த இதுல கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அதாவது இந்த டென்ஷன் வந்து நம்மளுடைய முழு சிஸ்டத்தை வந்து பாதிக்குது, முக்கியமா நம்மளுடைய ஹார்ட்டை வந்து பாதிக்குது. நம்மளுடைய நார்மல் ஹார்ட் பீட் வந்து 72 பர் மினிட் வந்து இருக்கணும், ஆனா இது வந்து என்ன ஆயிடுது, அதிகமாகுது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இதயத்துல கூட பிளாக்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, அதனால ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு பல வாய்ப்புகள் ஏற்படுறது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் ஜீரண உறுப்புகளை கூட போய் பாதிக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அல்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டயரியா ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் தூக்கம் வராத இருக்கக்கூடிய வியாதி அதுவும் நம்மளுக்கு வந்து ஏற்படுது, அப்புறம் நர்வ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படுது, அதனால டயர்ட்னஸ் வருது, உடல் வலி ஏற்படுது, அப்புறம் ஷோல்டர் பெயின் ஏற்படுது, அப்புறம் மூட்டுக்கு மூட்டு வலி ஏற்படுது. மனதுல ஸ்ட்ரெஸ் வர்றதுனால மூட்டு வலி வருது, பலவிதமான வலிகள் நம்ம பாதிப்பு ஏற்படுது. இது வந்து நம்மளுடைய மனதினுடைய எஃபிஷியன்சியை குறைக்கிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இது அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது மன வியாதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த சுகர் ப்ராப்ளம்ஸ் பிபி வர்றது கூட முக்கியமான காரணமா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கு. இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து சாதாரணமா வந்து எப்படி வைரஸ்னால பாக்டீரியால இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அதே போல ஸ்ட்ரெஸ்னால உடல் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுது. இப்ப வந்து யாராவது சொல்லலாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது நான் அனுபவம் பண்ணதே கிடையாது அப்படி யாராவது இருக்கிறீங்களா? முன்னாடியும் கிடையாது, இப்பவும் இல்ல, இனிமேலும் கிடையாது. நான் வந்து அந்த டென்ஷனா நினை தெரியாது அப்படின்றவங்க, ஆனா எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு, யாருமே கை தூக்கல. நாம வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நாம வந்து ஃபேஸ் பண்றோம் அதனால ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுது, நீங்க யாரோனாலும் ஆன்சர் பண்ணலாம். கொஞ்சம் முன்னாடி வந்து சத்தமா பேசினீங்கன்னா என்னாலும் கேட்க முடியும், ஆன்சர் பண்ணக்கூடியவங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளத்தினால ஸ்ட்ரெஸ் வரலாம், இல்ல ஒர்க் அதனால ஸ்ட்ரெஸ் வரலாம், அல்லது உடல் வியாதினால ஸ்ட்ரெஸ் வரலாம். யாராவது வந்து சொல்லுங்க இதனால உங்களுக்கு காரணம். இப்போ அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறல அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வருது. வேற யாராவது சொல்றீங்களா? இப்போ வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு அற்ற தன்மை ஏற்படும் போது, எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்ற தன்மை ஏற்படும் பொழுது ஒரு பயம், அதனால ஸ்ட்ரெஸ் வந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. சில சமயங்கள்ல வந்து இந்த உடல் வியாதினால மனசுல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து வருது. இது ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு, உடம்புக்கும் மனசுக்கும். மனசுனால உடல் பாதிக்குது, உடலால மனசும் பாதிக்கதான் செய்யுது. ஒர்க்லோடு அது அதிகமா இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் வருது, கான்சென்ட்ரேஷன் குறையிறதுனால ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தவங்க. உங்களுடைய எய்ம் வந்து ரொம்ப ஹையஸ்டா இருக்குது, ஆனா அதை வந்து அடைய முடியல அப்படின்றதுனால ஸ்ட்ரெஸ் வருது. அப்போ நம்ம கேட்க நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பல ரீசன்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது. இப்போ இத பத்தி ஒரு ஸ்டடி வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க, அதாவது காமன் லைஃப்ல என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்ட்டு. எந்த ஒரு விஷயம், ஒரு மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில வருதோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஃபேமிலி லைஃப்ல எடுத்துக்கிட்டா இருந்தாலும் சரி, இப்ப வந்து ஒரு ஃபேமிலியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதுலயும் முக்கியமா ஒரு கணவனுக்கு வந்து மனைவி இறந்துட்டாங்களோ அல்லது மனைவிக்கு வந்து கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. அப்புறம் டைவர்ஸ் நடக்குது அப்படின்னா அதுல ஈகோ, ஈகோனால பிரிஞ்சிடுறாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க, ஈகோ கிளாஷ்னால பிரிஞ்சிடுறாங்க, டைவர்ஸ் ஆயிடுது. அதனால என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஃபேமிலிக்குமே பிரச்சனை தான், ரெண்டு ஃபேமிலியுமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து இந்த டைவர்ஸ் கேஸ் வந்து அதிகமா ஃபாரின்ல தான் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இந்தியாலும் வர ஆரம்பிச்சது. மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான், ஆனா அது கூட ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஒரு பிசினஸ் மேன் இருந்தாரு, அவருக்கு 1 பில்லியன் லாட்டரி டிக்கெட் வாங்கி இருந்தாரு. அப்ப அவரு வந்து வின் பண்ணிட்டாரு, அந்த நியூஸ் வந்து ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க, ஐயோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட் பேஷண்டா இருக்கிறாரு, அவருக்கு வந்து இந்த மெசேஜ் தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் பேசினாரு. அப்போ அந்த ஃபேமிலி டாக்டர் சொன்னாரு, நான் வந்து அவர்கிட்ட பேசுறேன், நீங்க என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட வந்து டாக்டர்கிட்ட அனுப்பிச்சாங்க. அப்ப அவர் பல விஷயங்களை பேசினாரு, சுத்தி வலிச்சு அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வந்தாரு. இப்ப உங்களுக்கு வந்து 10 லட்சம் லாட்டரியில விழுந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு, நான் 10 லட்சம் எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் ஒரு கார் வாங்குவேன், ஏன்னா எனக்கு வந்து அது தேவைப்படுது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் சொன்னாரு, உங்களுக்கு 50 லட்சம் லாட்டரி அடிச்சா என்ன பண்ணுவீங்க? அப்ப சொன்னாரா, 50 லட்சம் கிடைச்சதுன்னா நான் ஒரு பெரிய வீடு வாங்குவேன், ஏன்னா எனக்கும் வீடு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாராம். அப்ப டாக்டர் கேட்டாரு, இப்போ சப்போஸ் ஒரு 1 பில்லியன் அதாவது 1 கோடி உங்களுக்கு வந்து லாட்டரி அடிச்சா என்ன பண்ணுவீங்க? அப்ப வந்து அவர் சொன்னாராம், நீங்க வந்து ரொம்ப ஜோக் பண்ணாதீங்க, எனக்கு வந்து 1 கோடி எல்லாம் அடிக்காது. அப்ப அவர் சொன்னாரா, டாக்டரே ஜோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப டாக்டர் சொன்னாரா, இது உண்மை ஜோக் சொல்லல அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, அது வந்து உண்மை அப்படின்னா நான் வந்து அந்த 1 கோடியில பாதி அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொன்னாராம். அடுத்த செகண்ட் டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். பாருங்க, டாக்டர் இறந்து போயிட்டாரு ஹார்ட் அட்டாக்ல. அதுதான் அது மாதிரி இந்த மேரேஜ் வந்து பண்ணி வைக்கிறாங்க, அதுக்காக தன்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மேரேஜ் பண்றாங்க. பல விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி அந்த மேரேஜுக்காக பண்ணி வைக்கிறாங்க. அதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க வந்து புது இடத்துக்கு போறாங்க, புது மனிதர்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் மணி ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து ஏற்படுது. சயின்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து பல விஷயங்கள் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு வந்து நிறைய மணி வந்து தேவைப்படுது, நிறைய மணி கொஞ்ச நேரத்துல தேவைப்படுது. அதனால மக்கள் என்ன பண்றாங்க, தவறான வழிய கையாள்றாங்க. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மணி தான் வந்து பவர், மணி தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. முன்னாடி சொல்லியிருந்தாங்க, மணி வந்து இழந்துட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே இழக்கல, ஆனா ஹெல்த் இழந்துட்டோம் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா கேரக்டர் இழந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, மணி இழந்துட்டாக்கா எல்லாமே இழந்த மாதிரி, ஹெல்த் இழந்தாக்கா ஏதோ கொஞ்சம் இழந்த மாதிரிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மணிக்கு இம்பார்ட்டன்ஸ். கேரக்டரை இழந்துட்டாக்கா ஒண்ணுமே இழக்கல, ஒன்னும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு இப்ப இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. அப்போ மணி தான் இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சு, கேரக்டரை பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல ஊழல்கள் அதெல்லாம் வந்து அதிகமாயிருக்கு. எல்லாருமே வந்து மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற அளவுக்கு கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதனால பல விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம அதை பத்தி அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப ஏன் நாம வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து மணிக்கு நாம வந்து கொடுக்கறோம், மணிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மணி வந்து கண்டிப்பா வாழ்க்கைக்கு தேவை. ஆனா அந்த மணி சம்பாதிக்கிறதுக்கு எந்த மெத்தடு நாம வந்து கையாள்றோம் அதான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து நேர்மையான முறையில அந்த பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்னா மணிக்கு வந்து ஓன் லிமிட் இருக்குது. மெடிசன்ஸ் மூலமா, அதாவது மணி மூலமா மெடிசன்ஸ் வந்து வாங்கலாம், ஆனா ஹெல்த் வாங்க முடியாது. மணி மூலமா புக்ஸ் வாங்கலாம், ஆனா வந்து நாலேஜ் வாங்க முடியாது. ஒரு வீட்டை வந்து மணி மூலமா வாங்கலாம், ஆனா அன்பு, குடும்ப உறுப்பினர்களால கிடைக்கூடிய அன்பை வந்து இந்த மணியின், அதாவது இந்த பொருள் மூலமா வாங்க முடியாது. அதனால நாம வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து மணிக்கு வந்து கொடுக்க கூடாது. ரிலேஷனை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் நாம மணிக்கு கொடுக்க கூடாது. இந்த மாதிரி சொத்து பிரச்சனை பிரிக்கிறாங்க, அதனால வந்து அந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது சொத்து பிரிக்கும் போது. அப்போ அவங்களோட ஃபேஸ், அவங்களோட ரிலேஷன்ஷிப்லயே வந்து ஒரு விரிசல் ஏற்படுறது. இது வந்து முன்ன பின்ன இருக்கிறதுனால, அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கையில மணி தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுது. அதனால குடும்பத்துல பிளவு ஏற்படுது. பசங்க கூட இந்த மணியை வந்து தவறான வழியில யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு வந்து தவறான கம்பெனி மூலமா குழந்தைங்க தவறு செய்யும் பொழுது பேரண்ட்ஸ்க்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. அதனால குழந்தைங்களோட கேப்பபிலிட்டி பேரண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும், இவங்களால முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களுக்கு வந்து கேப்பபிள் இல்ல அப்படின்னா இப்ப அவங்கள வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும். இல்லாட்டி இதன் மூலமாக தேவையில்லாத ஒரு பிரஷர் வந்து அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து ஒர்க் பிளேஸ்ல 8 hours ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப உங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்க யாராவது இருப்பாங்க, ஆபீசர் இருப்பாங்க, சூப்பர்வைசர் இருப்பாங்க, பாஸ் இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய சுபாவம் வந்து திட்டுறதுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப நீங்க வந்து ஃபுல் டே நல்லா ஒர்க் பண்றீங்க, ஆனா அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்றது இல்ல. ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து 4-5 பேர் எதிரில அவ்வளவு திட்டு திட்டுறாரு. இப்ப அந்த மாதிரி சமயத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. அதே மாதிரி எப்பவுமே வந்து போட்டி வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட ஏற்படுது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் தாண்டி போகும் பொழுது நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நாம வந்து அவங்களோட ஒர்க் பண்ணணும், ஆனா அவங்க நம்மளுக்கு கோஆபரேஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் எமோஷன், இப்ப ஏதாவது நாம வந்து தவறான செயல்ல நம்ம ஒர்க் பிளேஸ்ல செஞ்சோம் அப்படின்னா கூட அந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒர்க் லோட் ரொம்ப அதிகமா இருக்கு, நம்மளால முடியாத அளவுக்கு ஒர்க் லோடு இருக்கு. அப்ப அதனால ஸ்ட்ரெஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அப்ப வந்து வீட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸையும் பார்க்க முடியல, அங்கேயும் பிரச்சனை ஆபீஸ்லயும், அதனால ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி நாய்ஸி என்விரான்மெண்ட், அவங்க சுத்தி வந்து இருக்கக்கூடிய சவுண்டு, அதுக்கப்புறம் டிராபிக்கு, அப்புறம் பொல்யூஷன் நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடியும் வந்து சரியில்லை, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஒர்க் பிளேஸ்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் வருது. 40% எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அதிகமான ஒர்க் லோடுனால இருக்கு. அப்ப அவங்க என்ன காம்பன்சேஷன் கேக்குறாங்க, என்ன கிளைம்ஸ் கேக்குறாங்க, அது கிடைக்காதனால கூட நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வந்து வருது. அந்த மாதிரி பல விஷயங்களால ஸ்ட்ரெஸ் வந்து வருது. முதல்ல வந்து டாக்டர்கிட்ட போய் டயக்னோசிஸ் பண்ணணும். இப்ப முதல்ல நம்ம வந்து என்னுடைய ஸ்ட்ரெஸ் வந்து டயக்னோஸ் பண்றதுக்கு டாக்டர் வந்து தேவையா, அது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப நாமளே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்மளுக்கு தெரிக்கணும் நாம வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோமா இல்லையா, இல்லாட்டி நம்மளால நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து நாம வந்து வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து தெரியுது இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு டைம் பாம்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு மெசேஜ் வருது. அப்போ அந்த போலீஸ் கம்னு இருப்பாரா, அவர் வந்து என்ன செய்வாரு? அவர் வந்து கண்டிப்பா அந்த வந்து அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக அவங்க வந்து ட்ரை பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது ஒரு பாம்பு மாதிரி, அது நம்மளுடைய மனசை வந்து பாதிக்குது. சில பேர் நினைக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ன்றது வாழ்க்கையில நார்மல் தான், யாருக்கு இப்ப ஸ்ட்ரெஸ் இல்ல, நான் இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு கூட சில பேர் வந்து நினைக்கிறாங்க. அது வந்து நார்மல் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்ப நாம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே வராது அப்படின்னு கூட சில பேர் நினைக்கிறாங்க. இது வந்து கரெக்டா இல்லையா? யார் நினைக்கிறீங்க இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கைத்துக்குங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றமே ஏற்படாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கைத்துக்குங்க. அது தவறுன்றவங்க இப்போ இந்த ஒரு கிராஃப்ல பார்க்க போறீங்க. இப்போ ஸ்டார்டிங்ல வந்து ஸ்ட்ரெஸ் வர்றதுனால நம்மளுக்குள்ள வந்து சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது வேக வேகமா வேலை செய்வோம், இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல வேலை செய்வோம், அதிகமா வேலை செஞ்சிடுவோம். ஆனா இதுக்கப்புறமா நடந்த ரிசல்ட் வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடல்ல பாதிப்பு ஏற்படுது. ஸ்டார்டிங்ல அது வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா நடக்குது, அதுக்கப்புறம் அது வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னால வெளியில வருது. அதனால அது வந்து என்னது உடல் உறுப்புகளை வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால ஒரு 40 வயசு அதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இதை சம்பாதிக்கணும், ஒரு நல்ல பொசிஷன் அடையணும், அல்லது நிறைய சம்பாதிக்கணும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அதனால நிறைய ஸ்ட்ரெஸ்னால நிறைய அவங்க வந்து வேலை வேக வேகமா செஞ்சிருப்பாங்க. ஆனா இதனால ஏற்பட்ட அந்த கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய உடல் வியாதிகளை உறுப்புகளை பாதிச்சிருக்கு. அதனால 40 வயசுக்கு மேல அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா நம்மளுடைய உடல் உறுப்புகள், அதுல பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கிறதுன்றது வெளியில தெரியுது. ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் வந்து நிறைய நிறைய நம்ம ஏர்ன் பண்றோம், இது சம்பாதிக்கணும் அது சம்பாதிக்கணும்னு நிறைய வேக வேகமா வேலை செய்யறோம். அடுத்த 40 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா சம்பாதிச்சதெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் உடம்பு வியாதியினால. அதனால நம்ம வந்து சக்சஸ் ஆனோம் இந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் நம்ம உயர்ந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம தான் நினைக்கிறோம் மத்த மக்கள் அப்புறம் மத்த சிச்சுவேஷனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. எப்பவுமே நாம வந்து நாம என்ன நினைக்கிறோம், மத்தவங்களாலதான் எனக்கு பிரச்சனை வருது. அப்போ நான் 100 பேருக்கு ஒரு முறை நாம வந்து கிளாஸ் எடுத்தோம். அப்ப வந்து ஏன் வந்து ஸ்ட்ரெஸ் வந்தது அப்படின்னு கேட்டா 80% மக்கள் என்ன சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ் காரணம் மத்தவங்க தான் அப்படின்னு 80% சொன்னாங்க. ஆனா 20% தான் சொன்னாங்க அது காரணம் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாமியா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பிபி வந்து ரொம்ப ஹையா இருந்தது. அப்ப ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, என்னோட மருமகளாலதான் எனக்கு பிரச்சனை, அதனால பிபி அதிகமாயிடுச்சு. நான் என்ன சொன்னாலும் எங்க மருமகள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அதனால எனக்கு வந்து என்னோட பிபி எல்லாம் அதிகமாயிடுது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து மருமகள் வராங்க, உங்களுக்கு ஏமா தலைவலி வருது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க சொல்றாங்க எல்லா என்னோட தலைவலிக்கு காரணம் என்னோட மாமியார் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க பண்றது எதுவுமே நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல, அதனால எனக்கு தலைவலி வருது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆபீசஸ்ல போய் கிளாஸ் எடுக்கும் போது கேட்டாக்கா பெரிய ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஏன்பா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னு கேட்டாக்கா அந்த ஒர்க்கர்ஸ்னால தாங்க எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. அவங்க வந்து யூனியன் கிரியேட் பண்றாங்க, அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒர்க்கர்ஸ் நம்ம கிளாஸ் எடுத்தோம், அப்போ அவங்களை கேட்டாக்கா அவங்க என்ன சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட் சரியில்லைங்க, எங்ககிட்ட இருந்து அவ்வளோ வேலை வாங்குறாங்க, அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன கொடுக்கணுமோ பேமெண்ட் ப்ராப்பரா கொடுக்கறது கிடையாது, ஒர்க் மட்டும் வாங்கிக்கிறாங்க, அதனால எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஆனா அது காரணம் இந்த பாஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப மருமகளை கேட்டா மாமியார்ன்றாங்க, மாமியார் கேட்டா மருமகள்ன்றாங்க, ஒர்க்கர்ஸ் கேட்டா பாஸ்ன்றாங்க, பாஸ் கேட்டா ஒர்க்கர்ன்றாங்க. ஆனா எல்லாருமே மத்தவங்கள சொல்றாங்களே, ஒரு விரல் நம்ம மத்தவங்களை காமிக்கிறோம்னா மூணு விரல் நம்மள பாக்குதோ, அதனால நாம வந்து ஒரு விஷயம் பிரச்சனை காரணம் மத்தவங்க அப்படின்னா அதுக்கு மூன்று மடங்கு நான் வந்து காரணமா இருக்கிறேன். அப்போ எனக்குள்ள மூணு டிஃபெக்ட்ஸ் இருக்கு, அவங்ககிட்ட ஒண்ணுதான் இருக்கு. அப்ப நானும் வந்து முதல்ல நான் என்ன மாத்திக்கினேன் அப்படின்னா கண்டிப்பா மத்த மக்கள் வந்து மாத்திப்பாங்க. இப்போ வந்து மாமியார் வந்து நினைக்கிறாங்க மருமகள் வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மருமகள் என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய மாமியார் இந்த நிகழ்கால ஜென்ரேஷனை பத்தி கண்டிப்பா அவங்க புரிஞ்சிக்கணும், கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்றது அவங்க நினைக்கிறாங்க. ஆபீசர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் வந்து வர்றதுக்கே வேலைக்குதான், அப்ப அவங்க வேலை பண்ணிதான் ஆகணும், ரொம்ப டிமாண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அவங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப எல்லாருமே தன்னை மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கல, மத்தவங்க மாத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு கப்பல் வந்து ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு போனாங்க. அவங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் வந்து அவங்களுக்கு கிடைச்சது, அதுல பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் இருந்தது. அந்த அபார்ட்மெண்ட் இந்த அபார்ட்மெண்ட்டும் ஃபேஸ் டு ஃபேஸ்ல இருந்து எதிரெதிரில இருந்தது. அப்ப இவங்க வந்து எதிரில இருக்கக்கூடிய லேடியோட அவங்க வந்து பாக்குறாங்க இந்த பால்கனியில இருந்து. அவங்க வந்து இவங்க வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாஷ் பண்றதை பார்க்கும்போது இவங்க வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணி போட்டிருக்கிறாங்க, பாருங்க இவங்க வந்து ட்ரெஸ் கூட வாஷ் பண்ண தெரியல அப்படின்ட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதனால அவங்க எதிரில் இருக்கிறவங்க பாக்குறாங்க, அவங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு சர்ஃப் இல்லையா, இல்லது வாஷ் பண்ண தெரியலையா அவங்களுக்கு, இந்த மாதிரி துணியை வாஷ் பண்றாங்களே அப்படின்னு ரெண்டாவது நாள் கமெண்ட் அடிச்சாங்க. அடுத்த மூணாவது நாள் அவங்க டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க, திரும்பவும் அதே காட்சி தான். மூணாவது நாள் பார்க்கும்போது அந்த துணியெல்லாம் வந்து ரொம்ப கிளீனா இருந்துச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு வந்து அவங்க துணியை வந்து இவ்வளவு நல்லா வாஷ் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப வந்து அவர் சொன்னாரா, இன்னைக்கு வந்து நான் வந்து பால்கனி வந்து கிளீன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது பால்கனியோட கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் கிளீன் பண்ணி இருக்கிறாரு, அதனால அந்த ட்ரெஸ் வந்து கிளீனா தெரியுது. அதுக்கு முன்னாடி இந்த பால்கனியோட கிளாஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா டஸ்டா இருந்தது, அதனால அவங்களுக்கு அந்த துணி வந்து அழுக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு இருக்கு. விஷயம் வந்து என்னன்னா, நான் மாறனா மத்தவங்க வந்து மாறுவாங்க. நம்மளுக்குள்ள மாற்றத்தை கொண்டுட்டு வரும் பொழுது கண்டிப்பா மத்தவங்க மாறுவாங்க. இப்ப வந்து பதினாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க. உண்மையிலே ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொண்டுட்டு வர்றது கிடையாது, ஆனா நாம எவ்வளவு ஃபீல் பண்றோம் அந்த ஒர்க்ல, அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கா, நான் அதை விரும்புறேனா அந்த ஒர்க்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா எவ்வளவு மணி போறதுன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா யாராவது என்ன வந்து ரொம்ப கம்பல் பண்ணி இதை செய்ய சொல்றாங்க அப்படின்னா, அதை ஒரு மணி நேரம் நான் செஞ்சா கூட எனக்கு வந்து டயர்ட்னஸ் வந்து ஃபீல் ஆகும், நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் வந்து என்னோட ஒர்க்கோட ஃபீலிங்ஸ வந்து நான் வந்து புரிஞ்சிக்கணும். அப்போ நாம வந்து இந்த ஒர்க் வந்து பிடிக்கல மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா மாத்திக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒர்க் வந்து நம்மளுக்கு பிடிக்கல, ஆனா நான் அது வந்து வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா அப்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்யறது பிடிச்சிருக்கோ, அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்யறதுனால ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்குமே தவிர அதுல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து வரவே வராது. அதுக்கப்புறம் டைம மேனேஜ் பண்றது கூட ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப எது வந்து ரொம்ப முக்கியமோ அதுக்கு வந்து நாம அதிகமான முக்கியத்துவம் வந்து தரணும். அப்ப எது வந்து இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் தரும்பொழுது ஸ்ட்ரெஸ்ல இருந்து கூட விடுபட முடியும். அப்புறம் நாம வந்து சில இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா மத்தவங்கிட்ட இருந்து கூட உதவி வாங்கிக்கலாம். அப்ப வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டயட் வந்து மாத்திக்கலாம். அப்புறம் ஜாகிங் அது மாதிரி பண்ணலாம். சில பேர் வந்து கிளப்ஸ் எல்லாம் போறாங்க அந்த ஹாலிடே வருது அப்படின்னா அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து கிளப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காலத்துல எல்லாம் வந்து லாஃபிங் கிளப்னு ஒண்ணு வந்திருக்கு. சிரிக்கிறதுக்காகவே ஒரு இடம் இருக்கு, அங்க போய் சிரிச்சிட்டு வராங்க. யாராவது நீங்க லாஃபிங் கிளப்ல சேர்ந்து இருக்கிறீங்கன்னா கை தூக்குங்க. மூணு பேர் கை தூக்குறாங்க லாஃபிங் கிளப்ல மெம்பர். சிரிக்கிறது கூட ஒரு கிளப் இருக்கு, அதுல மூணு பேர் இருக்கிறாங்க. சில பேர் வந்து சினிமாக்கு போறாங்க ஸ்ட்ரெஸ் குறைக்கணும் அப்படின்றதுக்காக. சில பேர் வந்து அடிக்ஷன் மெத்தடுக்கு போயிடுறாங்க, அதாவது ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. சில பேர் வந்து தூக்க மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப தூக்க மாத்திரை சாப்பிட்டா என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் வந்து கேம்ஸ் பண்றாங்க, போறாங்க, எக்ஸசைஸ் வந்து பண்றாங்க. என்னெல்லாம் மெத்தட் வந்து எடுத்துக்கிறாங்களோ இது எல்லாமே வந்து ஷார்ட் டைம் மெத்தட். இது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம போஸ்ட்பன் பண்றோம். அதனால வந்து நாம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து டோட்டலா ரிலாக்ஸ்டா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சிச்சுவேஷன் மாறும் பொழுது அந்த மீண்டும் அந்த ரியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போறோம் நாம. அப்ப திரும்பவும் அதே ஸ்ட்ரெஸ் வருது. அதனால இந்த ஷார்ட் பீரியட் டைம்ல நம்மளால உண்மையிலே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரூட் காஸ் நம்ம போய் கண்டுபிடிச்சு அதை வந்து நாம ரிமூவ் பண்ணாதனால மீண்டும் அது வந்துகிட்டே இருக்கு. அப்போ இதுக்கோட ரூட் காஸ் வந்து என்னது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாம எப்படி திங்க் பண்றோமோ அதுதான் ரூட் காஸ். அத எல்லாத்துக்கும் அடிப்படை வேர் மாதிரி இருக்கு. ஒரு குழந்தை வந்து வீட்டை விட்டு போகுது. அந்த குழந்தை சொல்லுது, அம்மா நான் வந்து 7 மணிக்கு சாயந்தரம் வரமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை போகுது. ஆனா 7 o'clock இல்ல 8 o'clock ஆயிடுச்சு, குழந்தை வீட்டுக்கு வரல. அப்ப என்ன நினைப்பீங்க? அப்ப பாசிட்டிவா நினைப்பீங்களா நெகட்டிவா நினைப்பீங்களா? 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போன குழந்தை 8 மணிக்கு வரல. அப்போ ஈஸியா நம்ம வந்து நெகட்டிவ் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பாசிட்டிவ் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம், ஆனா மோஸ்ட்லி வந்து என்ன பண்றாங்க, நெகட்டிவா எடுத்துக்கிறாங்க. என்னாச்சோ தெரியலையே, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ, இவ்வளவு நேரம் ஆச்சே, இன்னும் வரவே இல்லையே, அந்த மாதிரி கற்பனை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற ஏதாவது அவர் வந்து 10 மணிக்கு அந்த குழந்தை வீட்டுக்கு வருது, அப்ப என்ன நினைப்பீங்க? அப்ப அந்த 7 மணிக்கு வர வேண்டியவங்க 10 மணிக்கு வந்து என்ன நினைப்பீங்க? அப்ப உங்களுக்கு வந்து பயம் வருது, கவலை வருது. அப்ப வந்து அவங்க வந்து வழியில அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட வந்து பார்த்தாரு, அதனால அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாரு. விஷயம் வந்து ஒண்ணுமே கிடையாது. 99.9% விஷயம் வந்து விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஆனா வந்து அந்த 2 மணி நேரம் அந்த 8 மணில இருந்து 10 வரைக்கும் என்ன நினைச்சோம் நாம? பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து 10 மணிக்கு அந்த குழந்தைங்க வராங்களே அப்படின்னா அவங்க வந்து அதை பத்தி கவலைப்படலை. ஏன் கவலைப்படலைன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை எப்பவும் 10 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாம வந்து ரொம்ப ஃபீல் பண்றோம், அதனால ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுது. இப்ப வந்து ஒரு கெஸ்ட் வந்து இருக்கிறாங்க, கெஸ்ட் பேசிட்டு இருக்கிறீங்க, உங்க டாக்டர் இருக்கிறாங்க, அவங்க டீ கொண்டுட்டு வர சொல்றீங்க. அவங்க வந்து டீ கொண்டுட்டு வராங்க உங்க டாக்டர், ஆனா அவன் எப்படியோ கீழே விழுந்துருச்சு. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப நம்ம திட்டுறோம், ஏமா இது ஏன் எடுத்துட்டு வர தெரியலையா உனக்கு, உனக்கு அதை கூட செய்ய தெரியலையா அப்படின்னு நம்ம வந்து. அப்போ டென்ஷன் வந்து கெஸ்ட் கூட வந்துடும், அந்த அந்த குழந்தைக்கு ஒரு பயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதே ஒரு சிச்சுவேஷனு நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். நாம அமைதியா இருந்துட்டு அவங்க டாக்டர் அதை எதுவும் திட்டாம, சரிம்மா ஏதோ ஏதோ நடந்துருச்சு அதனால சரி அடுத்த டீ இது பண்ணி நீ ரிலாக்ஸ்டா இரு, பரவாயில்ல இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு நீங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அப்ப அந்த சிச்சுவேஷனே மாறிடுது. ஒரு மனிதன் இருந்தாரு, அவர் வந்து குடிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது. அவருக்கு ரெண்டு சன் இருந்தாங்க. அப்போ பெரிய சன் அவங்களோட ஃபாதர் வந்து எப்பவுமே குடிப்பாரு, டெய்லி லேட்டா வருவாரு, அவங்க அம்மா அடிப்பாரு. அதனால அவருக்கு வந்து அவங்க அப்பானால பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவருக்கு வந்து அவருக்கு அவரே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு, என்னோட வாழ்க்கையில நான் வந்து ஒரு நாள் கூட இந்த மாதிரி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைச்சாரு. அப்ப வந்து ஆனா எங்கர் சன் வந்து பார்த்தாரு, அவர் வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னா அப்பா வந்து எப்படி குடிக்கிறாரு, சரி நாமளும் குடிச்சுதான் பாக்கலாமே அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. அப்ப அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் நல்லா படிச்சாரு, நல்ல குட் பிசினஸ் மேனா கூட மாறினாரு, நல்லா சம்பாதிச்சாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் சன், ஏன்னா அவரு வந்து அந்த குடிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்தவர். ஆனா ரெண்டாவது சன் ஒண்ணுமே பண்ணல, டெய்லி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நீங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபேமிலி சார்ந்தவங்க, ஒருத்தவங்க நல்லா சம்பாதிக்கிறாரு, பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாரு, ஆனா இன்னொருத்தர் வந்து எதுவுமே சம்பாதிக்கவும் இல்லை, அதே சமயம் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா கேட்டதுக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆன்சர் சொன்னாங்க, என்னன்னா நான் எங்க அப்பாட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு. முதல்ல இருந்தவர் என்ன கத்துக்கிட்டாரு, இனிமே நான் குடிக்கவே கூடாது அப்படின்றத அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா ரெண்டாவது குழந்தை என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, நான் வந்து அப்பாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. அதனால வந்து இப்ப விஷயம் வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து கெட்டதை எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதா அப்படிங்கறது அது நம்மளோட கையில தான் இருக்கு. நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வாழ்க்கை வந்து இருக்கும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில ரைட் டைரக்ஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா மனசை வந்து நம்ம வந்து கண்ணால பார்க்க முடியாது, அது சூக்ஷ்மமான விஷயம், அதை நம்மளால புரிஞ்சிக்க தான் முடியும். இந்த மெடிடேஷன் மூலமா நம்மளுடைய மனதை வந்து நம்ம ட்ரெயின் தான் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னா போல ஸ்ட்ரெஸ் அப்படின்றது பிரஷர் டிவைடட் பை கோப்பிங் எபிலிட்டி அப்படின்ட்டு இருந்தது. அதாவது நம்மளுக்கு வந்து பிரஷர் வந்து நாலாபுறமும் வந்து வரலாம், ஆனா நம்ம அந்த பிரஷரை கம்மி பண்றதுக்கு முடியுமா, ஏதாவது அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதா, எனக்கு என்னோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, யாரும் என்ன திட்டக்கூடாது, என்ன விதமான பிரச்சனைகள் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு அலைகள் நிறைஞ்ச அலைகள் நிறைஞ்சது. அந்த அலைகளை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது, அது கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, நம்மளுடைய எபிலிட்டிய வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், நம்மளுடைய மனோபலத்தை வந்து அதிகரிக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி. எந்த அளவுக்கு நம்மளோட மனோபலம் அதிக பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளால குறைக்க முடியும். ஏன்னா பிரஷரை நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. அதனால இன்னர் மெத்தட் நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். மெடிடேஷன் வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்கு, அது காலையில உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செல்ஃப் ரியலைசேஷன். அப்ப நான் வந்து நாம வந்து முதல்ல வந்து நம்மள நாமளே பார்க்கணும். நாம வந்து நம்மளே ரியலைசேஷன் வந்து பண்ணணும். நாம வந்து மத்தவங்களை பார்த்துட்டே இருந்தோம்லே, யாரு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நாம நம்மளை பார்க்கணும். நான் எப்பவுமே மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா, அது தியானம் பண்ணும்பொழுது முதல்ல நம்மளதான் நாம வந்து பார்க்கணும், நம்மளோட பலவீனங்களை பார்க்கணும், நம்மளுடைய பலவீனங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். அப்ப நம்மளுக்குள்ள அந்த மாற்றம் வந்து ஏற்படும். இந்த மாதிரி நம்மள நாமளே பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா பாதி ஸ்ட்ரெஸ் அதுல போயிடும். அடுத்த ஸ்டெப் வந்து என்னது அப்படின்னா, நம்மளுடைய அனைத்து சம்பந்தங்களையும் இறைவனோட வைக்கிறது. அந்த இறைவன் அப்படின்னு சொல்றவர், அவர் வந்து ஆல்மைட்டி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றோம். அவர்கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு. அவரை நாம நினைவு செய்யறதுனால அவர்கிட்ட இருந்து நம்ம சக்தியை அடைய முடியும். எதிர்நோக்கக்கூடிய சக்தி, சகிப்பு தன்மை, பொறுமையாக இருக்கிறது, இந்த எல்லா சக்தியுமே நம்மளுக்கு வந்து இறைவனிடமிருந்து அடைய முடியும். இப்ப சிச்சுவேஷன் வந்து ஸ்மாலா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஓவர் கம் வந்து பண்ணலாம். இப்ப வந்து மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜீசஸ் கிரைஸ்டா எடுத்தாலும் சரி, புத்தரா இருந்தாலும் சரி, ஈவன் பிரம்மா பாபாவை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே வந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியான பிரச்சனைகள் தான். பல எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு முன்னாடி இருக்கும். இந்த ஏக்நாத் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிறது. அந்த சன் ஏக்நாத் அப்படின்றது மகாராஷ்டிரா சேர்ந்தவர். அவர் ஒரு அவர் வந்து கங்கைக்கு போனாரு. ஏன்னா ஹிந்துவிசம்ல என்ன இருக்குன்னா கங்கையில ஒரு முறையாவது குளிச்சு எழுந்தாக்க அவங்களோட பாவம் போயிடும் அப்படின்ட்டு இருக்கு. அதனால அவர் கங்கைக்கு வந்து போனாரு, ஹரித்வார் போனாரு, அந்த கங்கை தண்ணில மூழ்கி எழுந்தாரு. அப்ப அவங்களோட சன்ன ஒருத்தர் இருந்தாரு, அவங்க கிட்ட வந்து ஜோக்கா பேசினாரு. அவர் போயிட்டு அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த கங்கையில போய் குளிச்சுட்டு வந்தாரு. ஒருத்தர் வந்து துப்பினாரு, அவர் மேல எச்சில் துப்பினாரு. திரும்பவும் அவர் போய் கங்கையில போய் குளிச்சுட்டு வந்தாரு, திரும்பவும் எச்சில் துப்பினாரு, திரும்ப போய் குளிச்சுட்டு வந்தாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த ஆள் வந்து அந்த துப்பிட்டே இருந்தாரு, இவரும் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறமா வந்தாரு அந்த ஆளு, யாரு வந்து துப்பிட்டு இருந்தாரு, அவரு உங்களுக்கு வந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா என்ன பார்த்து அப்படின்னு கேட்டாரு. அப்ப வந்து ஏக்நாத் சொன்னாரு, உங்களை பார்த்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப வந்து அவரு சொன்னாரு, நான் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து கங்கையில குளிக்கிறதுக்காக வந்தேன், ஆனா நீ வந்து துப்புனதுனால நான் வந்து பல முறை குளிச்சேன், இல்லாட்டி நான் வந்து ஒரு முறை தான் கங்கையில குளிச்சிருப்பேன். நீ துப்புனதுனால பல முறை குளிச்சேன் இல்லையா, அதனால உனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் மாறும் பொழுது நம்மளுடைய கண்ணோட்டம் வந்து டோட்டலா மாறிடுது. அதனால நம்மளோட ஃபீலிங்ஸ் கூட மாறுது. ரெண்டாவது, மெடிடேஷன் பண்றதுனால நம்மளுடைய உடல்ல கூட பல மாற்றங்களை வந்து கொண்டுட்டு வருது. நர்வ் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பல உறுப்புகளை வந்து பாதிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுதுன்னு பார்த்தோம். அது நெகட்டிவான கெமிக்கல்ஸ் வருது அப்படின்ட்டு. ஆனா இதுல வந்து பாசிட்டிவான விஷயங்கள் கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் வெளியில வர்றதுனால நல்ல கெமிக்கல்ஸ் இது வந்து என்ன பண்ணுது, நம்மளோட பிளட் பிரஷரை குறைக்குது, கொலஸ்ட்ரால வந்து குறைக்குது, எல்லா எல்லா உடல் உறுப்புகளை நல்ல முறையில வேலை செய்ய இது வந்து உதவிகரமாக இருக்கு. அப்போ நம்மளுக்குள்ள அந்த பீஸ் வந்து இருக்கிறது. இதுல வந்து ரெண்டு விதமான லாபம் வந்து இருக்கு. மென்டல் பீஸ், மென்டல் ரிலாக்ஸேஷனும் கிடைக்குது. மனதுல வந்து மன அமைதியும் கிடைக்குது. அதே சமயம் உடலும் அதனால அந்த வியாதியிலிருந்து விடுபட முடியுது. ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சில சமயம் டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க நம்மளுக்கு, இப்போ நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க, நீங்க கொஞ்ச நாள் மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த மெடிடேஷன் வந்து உடல்ல கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உடல் ஆரோக்கியத்திற்கு கூட இதுக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது நம்ம மூணு விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில, ஒன்னு வந்து ரோல்ஸ், ரெண்டாவது ருட்டீன்ஸ், ஒன்னு மூணாவது ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம எந்த ரோல் எடுத்து பிளே பண்றோம், அப்புறம் ருட்டீன் அப்படின்றது ஃபுல் டே நம்மளோட காலில் என்ன செய்யறோம், ருட்டீன் லைஃப் தினச்சரியா அது வந்து எப்படி இருக்குது. மூணாவது ரிலேஷன்ஷிப். இப்ப நம்மளோட ரோல் வந்து மாறும். நீங்க வந்து வீட்டுல வந்து ஒரு ஃபாதரா இருப்பீங்க, ஹஸ்பண்டா இருப்பீங்க, அல்லது குழந்தையா இருக்கலாம். ரோல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து ஆபீஸ்ல எப்படி பிஹேவ் பண்றோமோ அதே போல வீட்லயே வந்து பிஹேவ் பண்ண முடியுமா? நீங்க வந்து ஆபீசர் கிடையாது, ஒர்க்கரா இருக்கிறீங்க. அப்ப யார் என்ன சொன்னாலும் நீங்க வந்து கேட்கணும். ஆனா அங்க வந்து ஒர்க்கரா இருக்கிறீங்க, சப்போஸ் உங்களுக்கு கோவம் வந்தா கூட அந்த ஆபீசர்ஸ்ல வந்து காமிக்க முடியாது. அப்படி சப்போஸ் காமிச்சிட்டாக்கா உங்களோட எதிர்காலத்துல அது உங்களுக்கே பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால நீங்க வந்து உங்களுடைய கோபத்தை குறைச்சுக்கிறீங்க. அப்ப கோபத்தை குறைக்கிறது ஈஸியா இருக்கு. ஆபீஸ்ல நீங்க காமிக்கவே இல்ல. அப்புறம் அத வந்து எடுத்துட்டு வந்து இங்க வீட்ல வந்து காமிச்சிடுறாங்க. அதனால வந்து அவங்களால வந்து ஆபீஸ்லயும் நல்ல பார்ட்டி கிடையாது, வீட்லயும் வந்து அவங்களுக்கு நல்ல ரோல் இல்லாம போயிடுது. வீட்லயே எல்லாரும் பயப்படுறாங்க அவங்ககிட்ட பேசுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படுது. அதனால நாம வந்து எப்போ நம்மள வந்து ஆத்மா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அப்ப நாம வந்து இந்த டியூட்டி இந்த ஜாப்ல இருந்து நாம நம்மள டிட்டாச்சா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி ரோல் கிடைச்சிருக்கோ அந்த ரோல நம்ம வந்து பிளே பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் வந்து ருட்டீன். இப்ப நாம வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா என்னோட டெய்லி ருட்டீனை வந்து மாத்திக்கணும். அப்போ சரியான நேரத்துல எழுந்துக்கணும், சரியான நேரத்துல சாப்பிடணும், சரியான நேரத்துல வேலை செய்யணும். எல்லாமே வந்து அதான் ஒண்ணு சொல்லியிருப்பாங்களே, அதை எப்ப வந்து வேலை செய்யணும்னு இருக்கோ அப்ப வந்து வேலை செய்யணும், எப்ப விளையாடணும்னு இருக்கோ அப்ப விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாம வந்து ஃபுல் டே வேலை செய்யறோம், சாயந்தரம் வரும், வீட்டுக்கு வந்தோன்னு என்ன பண்றோம், வீட்டுக்கு வந்தோடனே ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்றோம், சாயந்தரம் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக என்ன பண்றோம், வீட்டுக்கு வரீங்க சாயந்தரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்றோம், இன்னைக்கு வந்து காமன் மெத்தட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக என்ன பண்றோம்னா டிவி பாக்குறோம். எப்ப வந்து நம்ம டிவி வந்து பாக்குறோம் அப்படின்னா அந்த டிவி வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே ரிலாக்ஸேஷன் தருதா? சில பேர் சொல்றாங்க நாங்க நியூஸ் மட்டும் தான் ஸ்டெப் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மீடியாவுக்கு வந்து பெஸ்ட் நியூஸ் என்னதுன்னா இந்த உலகத்திலே ரொம்ப ஒஸ்டான நியூஸ் தான், ரொம்ப மோசமான நியூஸ் தான் மீடியால பெஸ்டா போடுவாங்க. அப்போ ரொம்ப மோசமான விஷயங்களை மட்டும் நாம வந்து பாக்குறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? சில பேர் சொல்றாங்க நாங்க மேட்ச் மட்டும் பார்ப்போம், வேற எதுவும் பாக்குறது இல்ல. இப்ப வந்து நீங்க ஒரு டீம் வந்து நல்ல வேலை செய்ய நல்ல நீங்க ஒரு ஒரு டீம் வந்து நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அது வந்து சப்போஸ் தோல்வி அடைகிற கண்டிஷன் வருது அப்படின்னா உங்க மூடு என்ன ஆகுது, அதனால கூட ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால டிவி எல்லாம் பார்த்துட்டு படுக்கும் பொழுது தூக்கம் உடனே வராது. அப்ப வந்து லேட்டா நம்ம தூங்கி லேட்டா எழுந்தா என்ன நடக்கும், முன்னாடி சொல்லாங்க சீக்கிரம் படுத்துட்டு சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து லேட்டா படுத்து லேட்டா எழுந்துக்கிறதுனால வேக வேகமா வேலை செய்யணும், நான் ஆபீஸ் சீக்கிரம் போகணும், அப்புறம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்போ நம்ம வந்து கடகடன்னு செய்யணும், அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப டென்ஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நிறைய வேலை இருக்க நிறைய பெண்டிங் இருக்குது, ஒரே நேரத்துல பல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால சரியான மெத்தட் வந்து என்னது அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை முதல்ல எடுங்க, அதை முடிச்சிடுங்க, அப்புறமா அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியான நேரத்துல எழுந்துக்கோங்க, சரியான நேரத்துல சரியான வேலையை பண்ணுங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து வேலை இருந்து செய்யணும். அப்ப வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபட முடியும். அடுத்து மூணாவது வந்து ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய உறவு முறை. அப்ப நம்மளுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருமே நல்லா கோஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னா அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கூட அந்த விடுபட்டு இருக்க முடியும். யார்கிட்டயாவது நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் ஷேர் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ல வந்து பாதி வந்து குறையுது. இல்ல வந்து அமெரிக்கால ஒரு ஸ்டடி வந்து பண்ணாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து மற்றவங்களோட நல்லா பேசுறாங்களோ அவங்க கிட்ட வந்து ஹார்ட் அட்டாக் வந்து குறைஞ்சிருக்கு. யார ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஷேர் பண்றாங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் குறையுது. அதுல உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து சிலர் இந்த நாய் அந்த மாதிரி வளர்க்குறாங்க, பெட் அனிமல்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்களுடைய விஷயம் வந்து ஹார்ட் அட்டாக் கம்மியா வருது. ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பெட் அனிமலோட ஷேர் பண்ணிக்கிறாங்களாம். ஏன்னா ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட அல்லது குழந்தைங்களோட ஷேர் பண்ண முடியாத விஷயத்த கூட பெட் அனிமல்ஸோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது ரிட்டர்ன் திருப்பி எதுவும் பேசுறது இல்லல்ல, இவங்க மட்டும் தான் ஒன் வே டிராபிக் மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்க, மனசுல இருக்கிறது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த ரிலாக்ஸேஷன். அதனால இந்தியால கூட இப்ப பெட் அனிமல்ஸ் வளர்க்கறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்ப வந்து நாம இதே விஷயத்த நாம இப்ப வந்து பெட் அனிமல்ஸ் ஷேர் பண்றதுனால அது கேட்கும் அவ்வளவுதான், ஆனா அதால சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஆனா அதுவே நாம வந்து காடுகிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா, காடுகிட்ட எல்லாமே நம்ம ஷேர் பண்ணும் பொழுது காடு வந்து எல்லாத்தையும் கேட்டுப்பாரு, அதே சமயம் நம்மள்கிட்ட வந்து சக்தியும் கொடுக்கறாரு. அதே மாதிரி ஜேஹெச்ஏ ஜா அப்படின்னு இருக்குது, அது வந்து ஜெலசி, ஒன்னு வந்து பொறாம, ரெண்டாவது ஹேட்ரட் வெறுப்பு, மூணாவது ஆங்கர். இந்த மூணுத்தையும் நீக்கினாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம டிட்டாச்சா இருக்க முடியும். ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு இவங்க வந்து என்னோட வைஃப், அதனால அவங்க மேல எனக்கு வந்து உரிமை இருக்கு, இப்ப நான் வந்து என்ன வேணாலும் அவங்கள சொல்லுவேன் திட்டுவேன் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்ப வந்து கோபம் வருது, டென்ஷன் ஏற்படுறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம வந்து மத்தவங்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படிங்கறது இருக்க கூடாது. ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும்போது கூட ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு வந்து மத்தவங்களை பார்க்கும்போது பொறாம, ஒருத்தவங்களோட முன்னேற்றத்தை பார்க்கும்போது பொறாம, மத்தவங்களுடைய செல்வத்தை பார்க்கும்போது பொறாம, அப்ப உள்ளுக்குள்ள அந்த பொறாம இருந்துகிட்டே இருக்கும். அத சொல்றாங்க அந்த நெருப்பு, நெருப்பு அப்படிங்கறது செத்து போன உடம்ப எரிக்குது, ஆனா இந்த பொறாம அப்படிங்கறது உயிரோடு இருக்கிற உடம்பே எரிச்சிடுதான். அந்த அளவுக்கு சக்தி வந்து பொறாமைக்கு இருக்குது, பொறாமை தீ அப்படின்னு கூட சொல்றாங்க. நீங்க வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதிகரிச்சுக்கணும். அதுக்கு பதிலாக மற்றவங்களை வந்து நம்ம பொறாமப்படுறதுனால நம்மளை நம்மளே எரிச்சுக்கிறோமே தவிர அவங்களோட முன்னேற்றம் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால நாம நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கணும். இல்லாட்டி நம்ம பொறாம மட்டும் வந்துருச்சு அப்படின்னா மத்தவங்களை வந்து ரொம்ப திட்டிடுவாங்க, அவங்கள எப்படி திட்டுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. யார் பேசினாங்களோ அவங்க மறந்துடுறாங்க, ஆனா யாரு கேட்டாங்களோ அவங்க வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. அதனால நாம வந்து இந்த மாதிரி இந்த பொறாமை வெறுப்பு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து விட்டுடணும். நான் வந்து இப்போ வந்து ஆங்கர் பத்தி உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்க போது எடுக்க போறாங்க, அதனால நம்ம ரொம்ப டீட்டெயிலா போகல. ஒருத்தவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுல சத்சங்கம் வந்து நடக்குது, நான் உங்களை வந்து இன்வைட் பண்றோம், நீங்க வந்து கண்டிப்பா வரணுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க சரி நாம போறோம், அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துட்டு வரலாமேன்னு போறாங்க. அங்க குருஜி வந்திருந்தாரு, அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட. அப்ப அவங்க நினைக்கிறாங்க நாம வந்து நம்மளோட ப்ராப்ளத்தையும் அந்த குருஜி கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த குருஜி கிட்ட அவங்க வந்து ப்ராப்ளத்தை சொல்றாங்க, நீங்க வந்து எனக்கு சொல்யூஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப குருஜி சொன்னாரு நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம், ஆனா ஒரு ப்ராமிஸ் நீங்க வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க செய்வீங்களா, அப்ப நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப வந்து இவங்க வந்து சொன்னாங்க ஒரு தண்ணி பாட்டில தண்ணி கொண்டுட்டு வாங்க, எப்பெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் கோவம் வருதோ அப்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க, ஆனா தண்ணி வாயில தான் வைக்கணும், அதை முழுங்க கூடாது. அவர் எவ்வளவு நேரம் பேசுறாரோ அவ்வளவு நேரம் வாயில அந்த தண்ணி வச்சிட்டு இருக்கணும். அவர் அந்த பாட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க. அப்ப வந்து ஹஸ்பண்ட் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு, அவர் தண்ணி எடுத்து வாயில வச்சுக்கிட்டாங்க. அப்போ அவளால பேச முடியல, அவங்க வாயில தண்ணி வச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர் வேற ப்ராமிஸ் வேற பண்ணிட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன்னு வேற. அப்போ இவங்க ஹஸ்பண்ட் பாட்டும் திட்டே இருக்கிறாரு, இந்த அம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க. டெய்லி அவர் வந்து பேசுவாரு, இவங்கள திருப்பி பதில் கொடுப்பாங்க, ஆனா இந்த மாதிரி பேசவே இல்லையே அப்படின்ட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு. அவரு நிறைய ட்ரை பண்றாரு, ஆனா வந்து இந்த அம்மா பேசவே மாட்டேங்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. அடுத்த நாள் திரும்பவும் அவரு வந்து கோபம் வருது, திரும்பவும் திட்டுறாரு, ஆனா இந்த அம்மா அமைதியா இருக்கிறாங்க. ஒண்ணுமே பதிலே சொல்லல. அப்ப அவரு குறை ஒன்னும் புரியல, என்ன ஆச்சு இந்த அம்மாவுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. மூணாவது நாளும் அவங்க வந்து வாட்டர் வாயில இருக்கு, அதனால அவங்களால பேச முடியல. அப்ப அவரு நினைச்சாரு, பாருமா இவர் வந்து உண்மையிலே மாறி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டாரு அவரு. அப்ப அவருக்குள்ள அந்த ரியலைசேஷன் வருது, நான் தான் வந்து கோவப்படுறேன் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. ஒய்ஃப் மாறிட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அவருக்குள்ள அந்த மாற்றங்கள் கொண்டுட்டு வராரு, நானும் மாறணும் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள்ல வீட்டுல வந்து ரொம்ப பெரிய மாற்றம் வந்துருச்சு, யாருமே எதுவுமே பேசுறது இல்ல, வீடு அமைதியா இருக்கு. அப்ப அந்த அம்மா போயிட்டு குருஜிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணீங்க, நரகம் மாதிரி இருந்த வீடு இன்னைக்கு சொர்க்கம் போல மாறிடுச்சு, ஆனா நீங்க கொடுத்த வாட்டர் வந்து முடிஞ்சிச்சே அப்படின்னு கேட்டாங்க. இன்னொரு வாட்டர் இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த குருஜி சொன்னாரு, நீங்க நான் கொடுத்த தண்ணி வந்து ஸ்பெஷல் தண்ணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது சாதாரணமா குடிக்கிற தண்ணி தான் அது அப்படின்னு சொன்னாரு. அப்போ உங்க ஹஸ்பண்ட் உங்களை திட்டும் பொழுது நீங்க அமைதியா இருங்க, நீங்க எதுவும் திரும்ப திட்ட வேணாம். ஆனா திட்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு எரியற நெருப்புல நெய் ஊத்தனா ஆகும், அது இன்னும் அதிகமா எரியும்ல. அதனால நீங்க வந்து இப்ப தண்ணி இல்லாம கூட நீங்க பொறுமையா இருக்க ட்ரை பண்ணுங்க, அப்ப வந்து என்ன ஆகும்னா ஃபேமிலி கண்டிப்பா சொர்க்கம் போல மாறிடும். அப்ப வந்து யாரோ சொன்னாங்க, இதெல்லாம் நீ சொல்றது ஈஸியா இருக்கு, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேவா இது கஷ்டமா பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டுட்டு வர்றது? யாராவது ஒருத்தங்க திட்டே இருக்காங்க, நம்ம அமைதியா இருக்கணும். நம்ம ஸ்ட்ரெஸ்ல வந்தாதான் அது வந்து ஹார்ம்ஃபுல், அதை வந்து நம்மளுடைய மனதையும் பாதிக்குது, உடலையும் பாதிக்குது, அது மட்டும் இல்லாம ரிலேஷன்ஷிப்லயும் பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. அதனால ஒரு நல்ல ஸ்டெப் வந்து நாம எடுக்கணும் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபட்டு இருப்பதற்காக. இந்த லாஸ்ட் விஷயம் 3A, அது வந்து நாம அடாப்ட் பண்ணணும், ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும், ரெண்டாவது ஆல்டர் பண்ணிக்கணும், மூணாவது அவாய்ட் பண்ணிடணும். சில விஷயங்களை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அது அப்படி நம்ம கண்ட்ரோல் மீறி சில விஷயங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது உங்க எக்ஸாம்பிளுக்காக, உங்களோட ஃபேமிலி மெம்பர் அவங்களோட நேச்சர் வேற மாதிரி இருக்கு, உங்களால முடிஞ்சது நீங்க ட்ரை பண்ணீங்க, ஆனா அவங்க மாறவே இல்லை, அவங்க அப்படியேதான் இருக்கிறாங்க. அவங்களோட நேச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க அப்படியேதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்களோட தான் வாழ்ந்து ஆகணும். அப்ப என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம அவங்களோட அக்செப்ட் பண்ணிட்டு இருந்துதான் ஆகணும். உங்களை சேஃப் சைட்ல வச்சுக்கோங்க, டென்ஷன்ல வரக்கூடாது, இவங்க இப்படிதான் சரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அத ரெண்டாவது வந்து ஆல்டர். ஆல்டர் அப்படிங்கறது என்னோட சுபாவம், மத்தவங்களோட சுபாவத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஆனா என்னோட சுபாவத்தை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்ப எனக்கு யாரு மேலயாவது கோவம் இருக்கு, இல்ல யாரையா பார்த்த பொறாம வருது அப்படின்னா அதை நான் என்னால மாத்திக்க முடியும். இப்ப என்னுடைய பலவீனத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இந்த ஆல்டர் அப்படிங்கறது, மாற்றம் அப்படிங்கறது எனக்குள்ள நான் கொண்டுட்டு வரணும், என்னுடைய பலவீனங்களை நான் மாத்திக்கணும். சில சிச்சுவேஷன் இருக்கு, அத வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்ப என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நடந்துட்டு இருக்கு, அதை கேட்டு என்ன பண்ண போறோம், நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அங்க வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு வேற ஏதோ நாட்டுல, அதை நாம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, ஜஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அதை அவர் வந்து ஒரு பார்வையாளரா இருந்து பாருங்க, அதுக்காக ஸ்ட்ரெஸ்ல வரணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. எது வந்து என்னோட கண்ட்ரோல்ல இல்லையோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், எதை என்னால மாத்திக்க முடியுமோ அதை நான் ஆல்டர் பண்ணிக்கணும், எதை வந்து அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணிடணும். அப்போ கண்டிப்பா நாம ஒரு சந்தோஷமான ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வந்து அனுபவம் பண்ண முடியும். இப்ப நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். ஓம் சாந்தி.
खुशियों की सुन
जा